சிவாய நம. சைவம் டாட் ஆகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சோதனையை எதிர்கொள்ளும் முறை, பகுதி 2. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இதுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு கோஆர்டினேஷன்ல நம்ம சொல்றோம். எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்ப அப்படி சொல்லிட்டாலே என்ன வந்துருனா, தேர் மஸ்ட் பி எ கோஆர்டினேட்டர். கோஆர்டினேஷன் கொண்டு வரணும்னா கோஆர்டினேட்டர் வேணும். அது அடுத்த கேள்வி என்ன, இந்த மூணுக்கும் கோஆர்டினேஷன் இல்லாதனால வருது. அப்ப கோஆர்டினேட்டர் யாரு அப்படின்னா, அதுக்கு என்ன சொன்னாங்க, தி கோஆர்டினேட்டர் இஸ் தி பீனியல் கிளாண்ட். இந்த பீனியல் கிளாண்ட் இந்த இடத்துல ஒன்று இருக்குது. அது எவ்வளவு எப்படி இருக்கும்னா, அதனுடைய சைஸ் எப்படி இருக்கும், அங்க ஷேப். அது ஒரு கண்ணு வெர்டிக்கலா இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். இப்ப கண்ணு நமக்கு எப்படி இருக்கு, ஹரிசாண்டலா இருக்கு இல்லையா, கண்ணு ஹரிசாண்டலா இருக்கு. இந்த கண்ணு வெர்டிக்கலா இருந்தா எப்படி இருக்கும், வெர்டிக்கலா கண்ணு ஒரே ஒரு ஆளுக்கு தான் இருக்கு, சிவபெருமானுக்கு மட்டும்தான். சிவபெருமானுக்கு மூணாவது கண்ணு எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு, இப்படி இருக்காது. இந்த ரெண்டும் ஹரிசாண்டல், இது வெர்டிக்கலா இருக்கும். அதனால அந்த வெர்டிக்கலா இருக்கும் எது, அந்த பீனியல் கிளாண்ட். அது எவ்வளவு சைஸ் இருக்கும், நாங்க ஒரு பட்டாணி அளவு இருக்கும். இட் இஸ் தி சைஸ் ஆஃப் தி பீனியல் கிளாண்ட் இஸ் லைக் எ பீனட். பட்டாணிக்கு என்ன சொல்வீங்க இங்கிலீஷ்ல, பீனட். அடுத்தால அது எங்க இருக்குன்னா, அந்த பெருமூளை ரெண்டா பிரிவா இருக்கும், அதுக்கு இடையில இருக்குது. அதாவது இடையில இருந்து இந்த பெருமூளை எப்படி இருக்கும். அப்போ இந்த மூணுக்கு வரக்கூடிய கோஆர்டினேஷன் இருக்கு, பிரெயின், ஹைபோதாலமஸ் அண்ட் பிட்யூட்டரி. இந்த கோஆர்டினேஷனை எது கண்ட்ரோல் பண்ணுதுன்னு கேட்டா, தி பீனியல் கிளாண்ட். ஏன்னு கேட்டா, மெடிக்கல் சயின்ஸ்ல இல்லாத ஒண்ணு சொல்லக்கூடாது. மெடிக்கல் சயின்ஸ்ல ஒரு தர்மம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உடம்புல ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னாலே அது என்ன வரணும், ஆபரேஷன் பண்ணா தெரியணும், ஸ்கேன்ல வரணும், அப்பதான் மெடிக்கல் சயின்ஸ். அப்ப என்ன சொன்னாங்க, தி பீனியல் கிளாண்ட் இஸ் பெர்செப்டிவ் டு தி சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அந்த பீனியல் கிளாண்ட் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, அது ஒரு திரவத்தை சுரக்கிறது. அந்த திரவத்துக்கு என்ன பேர், நாங்க மெலட்டோனின். சோ தி பீனியல் கிளாண்ட் இஸ் ப்ரொடியூசிங் ஒன் லிக்விட், தட் இஸ் கால்ட் மெலட்டோனின். அந்த மெலட்டோனின் என்ற சொல்லக்கூடிய அந்த திரவம் சரியாக வரவில்லை என்று சொன்னால், எந்த அளவுக்கு சுரக்கணுமோ அப்படிதானே. எதுவுமே வந்து கூடினாலும் டிசீஸ், குறைஞ்சாலும் டிசீஸ். உடம்புல உள்ள எல்லாம் அப்படிதான், வைட்டமின் ஆகட்டும் எதா இருக்கட்டும். அப்போ அப்படி சொன்னாங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னு கேட்டா, இப்படி மெடிக்கல் சயின்ஸ், இது ஒரு தியரி தான். எதுவுமே தியரிங்கிறது வேற, லாங்கிறது வேற. ஞாபகம் வச்சுக்கணும், எப்பொழுதுமே முடிவான ஒன்றை சொல்லிவிட்டால் அது லா. ஆனால் நம்புவதற்கு இடம் இருக்கிறது, ஆனால் இன்னும் வந்து இட் ஹஸ் நாட் பீன் ப்ரூவ்ட் பியாண்ட் எனி ட்ரேஸ் ஆஃப் டவுட். அப்படி இருந்தால் அதுக்கு தியரின்னு தான் பேர் கொடுப்பாங்க. இட் இஸ் ஒன்லி எ தியரி. இப்போ இன்றைக்கு ஐசக் நியூட்டனுடைய அந்த லால இருந்து கொஞ்சம் மாறுபட்டு ஐன்ஸ்டீன் பேசினார். தி தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு அதுக்கு பேர் கொடுத்தாங்க. இன்னும் லா ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு கொடுக்கல. பட் நியூட்டன்ஸுடைய கண்டுபிடிப்பு லான்னு சொல்லிட்டாங்க. நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லான்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஐன்ஸ்டீன் எவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் இன்னும் அவர் சொன்னதை லான்னு ஏத்துக்கல. சோ அந்த ஐன்ஸ்டீனுடைய கண்டுபிடிப்புக்கு என்ன பேர் கொடுத்தாங்க, இட் இஸ் நாட் லா ஆஃப் ரிலேட்டிவிட்டி, இட் இஸ் ஒன்லி எ தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்கோப் இருக்கு அங்க எக்ஸாமினேஷனுக்குன்னு அர்த்தம். அதுபோல திஸ் இஸ் ஒன்லி எ தியரி, நாட் அ லா. அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது திருக்குறளுக்கு வருவோம். அதாவது திருக்குறளை வந்து எப்படி சிந்திக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதாவது அதுக்குதான் இருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு அருமையான தமிழ் சொல்ல போறேன் உங்களுக்கு. அதாவது மனத்தை பற்றி திருவள்ளுவர் பேசும்பொழுது சொன்னார், மனத்து கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பிற. திருக்குறள் அந்த மனத்தை பற்றி பேசும்பொழுது அவர் என்ன சொன்னார், ஒரு வார்த்தையை போறார் பாருங்க. அதாவது மனம் என்பது மெய்கண்டார் என்ன சொல்றார் திருஞான போதத்தில், மனம் என்பது ஆன்மா இல்லை, அது ஆன்மாவுக்கு துணையாக இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கருவி. இட் இஸ் ஒன்லி அன் இன்ஸ்ட்ருமெண்ட், பட் தட் இட்செல்ஃப் இஸ் நாட் தி சோல். இதுதான் மெய்கண்டாருடைய தீர்வு. தீர்ப்பு. இப்ப திருவள்ளுவர் என்ன சொன்னார் பாருங்க, மனத்துக்கண் மாசு இளன் ஆதல். இதுக்குள்ளேயே சரியான போல கருத்தை வச்சிட்டார். அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேளுங்க, அது ஒண்ணு புரியுது, மனத்துக்கண் புரியுது, மனசுக்குள்ள. மாசு என்ற சொல் தமிழ்ல ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா, எப்பொழுதுமே மாசு என்று சொல்லிவிட்டால் அது அசித்துன்னு அர்த்தம். இதான் தமிழ் இலக்கணம். அதாவது சித்து பொருளை பற்றி இருக்கக்கூடிய அழுக்கு, ஜடப்பொருளை பற்றி இருக்கக்கூடிய அழுக்கு, ரெண்டு அழுக்கு இருக்கு. உடம்புல ஒரு அழுக்கு வந்ததுன்னா அதுக்கு பேரு மாசு, உயிரில் அழுக்கு வந்தா அதுக்கு பேர் ஆசு. ரெண்டுக்கு வித்தியா தமிழ் எவ்வளவு நுட்பம் பாத்தீங்களா? உயிரில் அழுக்கு வந்தா அதுக்கு என்ன மாசுன்னு சொல்லப்படாது, அது ஆசு. ஏன்னா உயிர் சித்து, சித்து பொருளை வரக்கூடிய அழுக்க மாசுன்னு சொல்லப்படாது, அது ஆசு. அதனாலதான் என்ன பண்ணாங்க, தமிழ் அருமையான வார்த்தை ஆசிரியர்னு வச்சாங்க. ஆசு அந்த உயிரின்கள் இருக்கக்கூடிய அழுக்கை நீக்கு சென்றவர் தான் ஆசிரியர். அதான் ஆசிரியர், ஆசிரியர். அவருக்கு மாசிரியர்னு பேர் கொடுக்கல. இதுக்கெல்லாம் சாதாரண விஷயம் தான். இப்படி நீங்க சிந்திச்சிருப்பீங்களா சொல்றேன். அதுக்குதான் தமிழ் இலக்கணம் எவ்வளவு அருமையா வரையறுத்திருக்கிறாங்க பாருங்க. திருவள்ளுவர் அந்த ஒரு வார்த்தையில என்ன வச்சுட்டாரு, அந்த மனத்துக்குள்ளே வருவது ஆசு அல்ல, மாசு. மாசு என்று சொல்லிவிட்டாலே அது ஒரு சித்து பொருள் இல்லை என்று பொருள். ஆகவே அந்த வார்த்தை கவலை என்ன, அந்த ஒரு வார்த்தைக்குள்ள இவ்வளவு அர்த்தம். ஆக அந்த மனத்தின் கண் அழுக்கு வராமல் பார்த்துக் கொள்வதுதான் எல்லா அறங்களுக்கும் மூலமானது என்று சொன்ன. இப்ப அப்படி ஒன்னா வருவோம். அப்போ இந்த ஆன்மா என்ற ஒன்றுதான் இந்த அந்தக்கரணங்களுக்கு எஜமானனாக இருக்கிறது. இப்ப அடுத்த கேள்வி என்ன வருதுன்னு கேட்டா, இந்த மனம் இருக்க எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் மனத்தினுடைய காம்போசிஷன், எந்த ஒரு பொருளை நீங்க எடுத்துக்கொண்டாலும் சயின்டிபிக்கலா எக்ஸாமின் பண்ண போனீங்கன்னா, இப்ப இந்த மைக் இருக்கு, வாட் இஸ் இட் காம்போசிஷன், இது என்னென்ன பொருள்களினால் ஆக்கப்பட்டது, விஞ்ஞானம் அப்படித்தானே சொல்லுங்க, எதை எடுத்தால். இப்போ அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, அந்த அப்ப மனம் என்பது த காம்போசிஷன் ஆஃப் த மைண்ட் என்ன அப்படின்னு விஞ்ஞானத்தில் கேட்டா, விஞ்ஞானமோ மெடிக்கல் சயின்ஸோ என்ன சொல்லுச்சுன்னு கேட்டா, நாங்கள் சொல்ல முடியாது. மனத்தினுடைய காம்போசிஷன் ஏன் சொல்ல முடியாது, அது ஏதாவது ஒரு கருவியில வந்தாலும் சொல்ல முடியும், அதனுடைய ஷேப் இவ்வளவு இருக்கு, நீளம் இவ்வளவு இருக்கு, அகலம் இவ்வளவு இருக்கு, நேரம் இப்படி இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு கேரக்டர் சொன்னா தானே அது என்ன காம்போசிஷன் வரும். அதனால பிகாஸ் த மைண்ட் இஸ் நாட் அன் என்டிட்டி அகார்டிங் டு மெடிக்கல் சயின்ஸ், இட் இஸ் நாட் அன் என்டிட்டி. So because it is not an entity, you cannot describe the composition of the mind. அப்படின்ட்டாங்க. இது அவங்க சொல்றது நியாயம், விஞ்ஞானிகள் சொல்றது நியாயம். இப்ப சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மைண்ட் இஸ் ஒன்லி அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் தெரிஞ்சு போச்சு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்று சொன்ன உடனே அடுத்த கேள்வி என்ன வரும்னா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதனால் செய்யப்பட்டது, அடுத்த கேள்வி வந்துடும். எப்படி எவ்வளவு சைவ சித்தாந்தம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் போகுவார். அதனால என்ன சொன்னாங்க, the mind is an instrument. ஆனால் அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட், அந்தக்கரணம். அந்தக்கரணம் என்ன அர்த்தம், சட்டில் இன்ஸ்ட்ருமெண்ட். இட் இஸ் நாட் அ க்ரோஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், இட் இஸ் அ சட்டில் இன்ஸ்ட்ருமெண்ட், SUBTL, சட்டில். அதனால என்ன சொன்னாங்க, இந்த சட்டில் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் என்ன சொன்னாரு, அந்தக்கரணம். கரணம்னா இன்ஸ்ட்ருமெண்ட், அந்தக்கரணம் என்ன சொன்னாரு, subtle instrument. That is, you can't make the mind visible through any kind of instrument. ஆனாலும் அந்த மைண்ட் எதனால செய்யப்பட்டிருக்கு, சைவ சித்தாந்தம் சொல்றது. நான் சொல்றது என்னன்னா, சைவ சித்தாந்தம் சொல்லுவதை சொல்லுகிறேன், ஞாபகத்தில் வச்சுக்கணும், நான் சொல்லுவது சைவ சித்தாந்தம், ஆனால் சைவ சித்தாந்த பரிபாஷையை நான் பயன்படுத்தவில்லை. உயிர் என்றால் என்ன, மனம் என்றால் என்ன என்று சாஸ்திரங்களே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இப்ப உயிர் என்றால் என்ன, சின்ன உதாரணத்துக்காக சொல்ற, வாட் இஸ் எ சோல், அங்கே நீங்க அதான் வருவீங்க. நீங்க வாட் இஸ் எ சோல் எழுதி வச்சுன்னா ஆளுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பீங்க. இப்ப வாட் இஸ் எ சோல்ங்கிறது சன்னியாசி சித்தியார் என்ன சொல்லுது, அசித்தரு வியாபகம் போல் வியாபகம் அருவம் என்றாய், வசித்திட வரும் வியாபி எனும் வழக்குடையன் ஆகி, நசித்திடா ஞான செய்தியானா அதையே மறைத்து நிற்கும், பசுத்துவம் உடையன்னாகி பசு என நிற்கும் ஆன்மா. சரியான சித்தியாக வருது. உயிர்னா என்னன்னு சொல்ற, உயிர்னா நீ உயிர்னா என்னன்னு சொல்லி நம்ம உயிரே எடுக்கிறார். சிவஞான சித்தியா இல்ல, அதுதான் என்னன்னா நம்முடைய சாஸ்திரங்களில் எங்கெங்க என்னென்ன டிஸ்டர்பன்ஸ் சொல்லி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுல இதுல உயிர்னா என்னன்னு சொல்ற, நமக்கு ஏதாவது புரியுதா? ஞானிகளுக்கு புரியுது, நமக்கு புரியல. அதே போலதான் இந்த இடத்துல ஒண்ணு சொல்ல போறேன், மைண்ட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் பட் இட் இஸ் அ சட்டில் இன்ஸ்ட்ருமெண்ட், இட் இஸ் மெய்ட் ஆஃப் பிரகிருதி மாயா. அது எந்த பொருளினால் செய்யப்பட்டது என்றால் மைண்டினுடைய காம்போசிஷன் எதனால, பிரகிருதி மாயா. அது மட்டும் வச்சு அப்புறம் பிரகிருதி மாயான்னு அப்புறம் போவோம். அப்புறம் எப்பொழுதுமே இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க சொல்லிட்டீங்கன்னாலே அடுத்த கேள்வி என்ன வரும், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் காம்போசிஷன், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதனால் செய்யப்பட்டதுன்னு ஒண்ணு. அடுத்த கேள்வி என்ன வரும், மேனுபேக்சரர் யாரு, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தி மைண்ட் இஸ் மேட் பை ஹூம். அடுத்த கேள்வி வந்துடும் இல்லையா. So the mind is made by God. God is making the mind, but from out of what? The Prakriti Maya. For whom he has manufactured? To the soul. உயிருக்காக, தமிழ்ல சொல்றேன், உயிருக்காக கடவுளால் பிரகிருதி மாயை என்ற பொருளிலே இருந்து உண்டாக்கப்பட்டது மனம். இப்ப என்ன தெரிஞ்சு போச்சு, மனங்கிறது எதனால செய்யப்பட்டது, செஞ்சவர் யாரு, வாங்கினவர் யாரு, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அடுத்து இன்னும் ஒரு கேள்வி இருக்கு, என்னன்னு கேட்டா எதற்காக, த பர்பஸ். நீ ஒரு டிவி வாங்க போறீங்க, இது என்ன டிவி, ஒரு மொபைல் வாங்குறீங்க, என்ன மொபைல், இது பிராண்ட் என்ன, இது சோனியா, பனாசோனிக்கா, நோக்கியாவா பாக்குறீங்க, மேனுபேக்சர் கொடுக்கறது ஒருத்தன், வாங்குறது ஒருத்தன், மேனுபேக்சர் ஒருத்தன். அடுத்த கேள்வி எதுக்கு, ஒரு பர்பஸ் இல்லையா, நான் இது பேசுறதுக்கு, இது டிவி பாக்குறதுக்கு ஒரு பர்பஸ் வேணும் இல்லையா. அந்த பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்லுச்சு, டு என்ஜாய் த யூஸ் ஃப்ரிட்ஸ் ஆஃப் காமா. இந்த மனத்தை எதற்காக இறைவன் கொடுத்தார், இந்த மனம் என்ற கருவி எதற்காக உயிர்களுக்கு கொடுத்தார் என்றால், நாம் செய்த கர்மங்களின் விளைவுகளை அனுபவிப்பதற்காக. To enjoy the use of effects of the karma. இப்ப நான் ஒன்று சொல்லிட்டு அப்புறம் சொல்றேன். இந்த மனம் என்பது ஒரு கருவி, அது பிரகிருதி மாயினால் செய்யப்பட்டது, இறைவனால் கொடுக்கப்பட்டது, ஆன்மாவுக்கு கொடுக்கப்பட்டது. அது அந்த கரும பலனை அனுபவிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, அது இந்த உயிரோட இருக்குது, அது உடம்போட இல்ல. இந்த மனம் என்ற கருவியை எதுவரை அவர் நம்மளை ஃபாலோ பண்ண வைக்கிறார். ஒரு குழந்தைக்கு நடவடி வாங்கி கொடுத்தாச்சு, நடவடி எந்த வயசு வரைக்கும் கணக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன சொல்லுச்சு சித்தாந்தம், த மைண்ட் ஆர் தி அந்தக்கரணா வில் ஃபாலோ த சோல் ஆஸ் லாங் ஆஸ் த சோல் இஸ் ரீபார்ன் ஆஸ் சகல வர்க்கா. சகல வர்க்கத்து ஆன்மாவாக நாம் பிறக்கும் வரை, அது சைவ சித்தாந்தம். சகல வர்க்கம்னா என்ன, பிரளயான வர்க்கம்னா என்ன, விஞ்ஞானகல வர்க்கம்னா என்ன இல்லையா. திருஞான சித்தியார் படிச்சீங்கன்னா சொல்ற, உணரும் இப்பசு வர்க்கம் உயரும் விஞ்ஞானாகல் அப்படின்னு சொல்லுவார். சித்தியார் படிச்சு அதெல்லாம் தெரியணும், அந்த டேம் தெரியாம சித்தியார் படிச்சு என்ன பிரயோஜனம். அப்ப சொன்னாரு, இந்த ஆன்மாக்கள் எல்லாம் மூணு வர்க்கம், விஞ்ஞானாகல வர்க்கம், சகல வர்க்கம், பிரளயாகல வர்க்கம். அப்ப என்ன சொன்னாரு, அந்த சகல வர்க்கத்து ஆன்மாவாக இந்த உயிர் பிறக்கின்ற வரை, த மைண்ட் வில் ஃபாலோ த சோல். இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த மனம் என்பது, இப்ப அந்த மனத்தை வந்து ஏன் இப்ப ஒரு விஷயம் தெரியும் நீங்க, இந்த மனத்தை இறைவன் ஏன் இந்த அனாட்டமிக்கல் பாடியில கொடுக்கலன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. நான் முதல்ல என்ன சொன்னேன், இந்த அனாட்டமிக்கல் பாடியில மைண்ட கொடுக்கல, அது அக்செப்டட் ட்ரூத். அடுத்த கேள்வி என்ன வருது, ஏன் கொடுக்கவில்லை, அந்த மனசையும் கொடுத்துருந்தா நல்லா இருக்கல, கண்ணு மாதிரி மூக்கு மாதிரி மனசையும் பாக்குறாப்புல ஸ்கேன் பண்றாப்புல கடவுள் படைச்சிருக்கலாம்ல சார், ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அதே தேக்கிங் த ரோல் ஆஃப் காட், கடவுளையும் இப்படி செய்திருக்க கூடாது அப்படி செய்திருக்க கூடாது அப்படின்னு இவங்க ஆராய்ச்சி பண்றாங்க. ஏன் கடவுள் இப்படி செய்திருக்க கூடாது அப்படி செய்திருக்க கூடாது இவங்க எதுக்குன்னா அந்த வித்தியாசமான சிந்தனைகள் மனந்தான காரணம் இப்படி எல்லாம் யாரும் சிந்திக்கிறாங்க. ஏன் சார் முதல்ல குழந்தையா இருந்து அப்புறம் வாலிபனா இருந்து அப்புறம் கிழவனாகவும் ஏன் படைச்சாரு, முதல்ல கிழவன் அப்புறம் வச்சு அப்படி வந்தா என்ன இருக்குன்னா எப்படியெல்லாம் மனசு சிந்திக்கிட்டு பாருங்க. அதாவது கடவுளுடைய கிரியேஷனையும் எக்ஸாமின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா அது போல என்ன சொல்லப்பட்டிருக்கு, இது முக்கியமான பாயிண்ட், அதாவது த மைண்ட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட், தட் மைண்ட் வில் ஃபாலோ த சோல் ஆஸ் லாங் ஆஸ் த சோல் இஸ் மேட் டு பி ரீபார்ன் ஆஸ் சகலவர்கா. இந்த இடத்துல கொஞ்சம் டெக்னிக்கல் டேம், அது சகலவர்க்கா என்னன்னு நான் போறேன். அதுக்கு டீட்டெயிலா சகலவர்க்கம்னா என்ன, பிள்ளையாகல வர்க்கம்னா என்ன, விஞ்ஞானகல வர்க்கம்னா என்ன அப்படின்னு தெரியும். இப்ப அடுத்த கேள்வி தான் நமக்கு ரொம்ப முக்கியமான தேவையானது. என்ன வேணாலும் இருந்துட்டு போகும் சார், நீங்க சொல்ற என்னவோ சொல்றீங்க, இதெல்லாம் அங்க கேள்விப்படாத செய்தியா தான் இருக்குது, ஆனாலும் என்னவோ சரியான போர்ல இருக்குன்னு சொல்றீங்க, அதனால நம்ப வேண்டியதா தான் இருக்கு. இப்ப அடுத்த கேள்வி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேள்வி. என்ன கேள்வின்னு கேட்டா, வெதர் we can purify the mind. Mind தனியா இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுடுங்க, டேக் இட் ஃபார் கிராண்டட், நான் தனியா தான் ரைட். இப்ப என்னால அந்த மனதை சுத்திகரிக்க முடியுமா முடியாதா, இது நல்ல கேள்வி இல்லையா. இதுதான் நமக்கு முக்கியமா தெரியணும், இப்போ whether the mind can be purified by the soul or not. அப்படின்னா என்ன சொல்றாங்க தெரியுமா, mind cannot be purified by human efforts. மனதை மனித முயற்சியினாலே நீங்கள் சரி பண்ண முடியுமா என்றால் முடியாது. இது ஒரு பெரிய இது, இதனாலதான் சைவ சித்தாந்தம் பிடிக்கிறது இல்ல. நம்ம என்ன கேட்டா நமக்கு என்ன பண்ணலாம் சார், நீங்க இந்த சீதுல சேர்ந்து ஒரு மாசம் ₹100 கட்டிக்கிட்டு இருந்தா உங்க மனசை மாத்தலாம் அப்படிங்கிறாங்க. இப்ப நமக்கு என்ன எப்படியோ மாத்தணும் மனச, நம்ம கண்ட்ரோல கொண்டு வரணும் ஆசை இருக்குது, ஆனா இப்படி கவர்ச்சியா அறிஞனும்னு ஆமாண்டுதான். அதனால என்ன சொல்லுது, நல்லா கவனிக்கணும், நான் ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்றேன், மைண்ட் கேனாட் பி பியூரிஃபைட் பை ஹியூமன் எஃபர்ட்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மைண்ட் கேனாட் பி பியூரிஃபைட் சொல்லல, மைண்ட் கேனாட் பி பியூரிஃபைட் பை ஹியூமன் எஃபர்ட்ஸ். அப்ப என்ன அர்த்தம், மைண்ட் கேன் பி பியூரிஃபைட் பை காட். ஏன்னா மைண்ட மேனுபேக்சர் பண்ணவர் யாரு, ஒரு பெரிய டிஃபெக்ட் வந்துருச்சு, அந்த மேனுபேக்சர் தானே சரி பண்ண முடியும். manufacturing defect ஏ வந்துனா என்ன ஆகும், the manufacturer can only rectify, you can't rectify. அதனால என்ன சொன்னாங்க, அப்படி பண்ணலாம் என்று சொன்னாங்க. இப்போ அடுத்த ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, இந்த உலகத்து சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் கேட்டா, இந்த மைண்டை பத்தி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உயிர்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் மைண்டை பத்தி தெரிய முடியும். எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்ச பிறகுதான் பிரிலிமினரி ஒண்ணு இருக்குது, இந்த பிரிலிமினரி என்னன்னு தெரிஞ்சாதான் ஹையர் சயின்ஸ் வர முடியும் இல்லையா. நர்சரியில படிக்காம யாரும் டாக்டரேட் வாங்க முடியுமா, முதல் நர்சரியும் ஒரு அது ஒரு வேணும். இந்த இடத்துல என்ன சொன்னாங்க, முக்கியமான ஒரு பாயிண்ட், இந்த உயிர் என்பது ஒரு சித்து பொருள். இந்த உயிரை பத்தி நிறைய செய்தி இருக்கு, நான் இப்ப தேவையானதை மட்டும் சொல்றேன். இந்த உயிரினுடைய தன்மை என்ன, வாட் இஸ் எ சோல்ங்கிறத பிரமாதம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இந்த உயிர் என்பது, அதாவது உலகத்தில் உள்ள பொருள்களை எதை எடுத்துக்கொண்டாலும் ரெண்டு பிரிவுகளை அடங்கும், ஒன்று சித்து இன்னொன்று அசித்து. இப்ப உங்களுக்கு தெரியும், ஆனா அடுத்த கேள்வி தான் உங்களுக்கு தெரியாது, இந்த கேள்வி உங்களுக்கு புரியும். ஏன்னா இப்ப இந்த பிளாக் போர்டு இருக்குது என்னது அசித்து, இந்த மைக் இருக்குது அசித்து, இந்த சேர் இருக்கு அசித்து, ஆனா நாம சித்து. நாம மட்டும் இல்ல, எறும்பு காக்க பூனை மிருகங்கள் பறவைகள் எல்லாமே சித்து, நம்ம மட்டும் சித்து இல்ல. இன்னும் சொல்ல போனால் மனிதனுக்கு இல்லாத எத்தனையோ திறமைகள் பிராணிகள் மிருகங்களுக்கு இருக்கிறது, அதை மறுக்க முடியுமா யாராவது. பெரிய இன்வெஸ்டிகேட்டிங் ஆள் இருக்கு, அவனை என்ன பண்றான், ஒரு நாயை தான் வச்சுக்கிறான் துணைக்கு. இவன் படிச்சிருக்கிறது எம்எஸ்சி போரன்சிக் சயின்ஸ், இல்ல எம்எஸ்சி போரன்சிக் சயின்ஸ் படிச்சிருக்கான், ஆனா ஒரு நாயை வச்சுக்கிட்டு வரான். நடக்குதா இல்லையா? ஆனா என்ன சொல்றான், இந்த போரன்சிக் சயின்ஸ்ல ஒரு விஷயம் என்ன சொல்றான்னா, நீ என்னதான் இன்வெஸ்டிகேட் பண்ணா கூட அந்த முடிவு நீ எடுக்கும் பொழுது இவர் தான் கொலை செய்தார் முடிவு வந்துடுறீங்கன்னு வைங்க, ஒரு இன்வெஸ்டிகேஷன். அது என்ன சொல்லிருக்கான் கேட்டா, நாய் என்ன சொல்லுதுன்னு பாத்துக்கோ. If your opinion and the dog's opinion coincide, you declare it. And the dog's opinion, your opinion differs, you redo the investigation. இது இருக்கு போரன்சிக் சயின்ஸ்ல. அப்போ இன்னும் மனிதன் தான் உயர்ந்தவன் எப்படி சொல்றீங்க? ஒரு கழுகு பாருங்க, நம்ம இங்கிருந்து நான் முத்தியாவை பாக்குறதுக்கு இங்க பாருங்கன்னா மைனஸா பிளஸா அவர் ஒண்ணு போட்டுக்கிறாரு, நான் ஒண்ணு போட்டுக்கிறேன் இல்லையா? இன்னைக்கு கல்யாணிய கல்யாணியாச்சுன்னா முத்தியாவா எவ்வளவு ஆள்னு தெரியுதா, ஆம்பளை ஆம்பளைன்னு தெரியல நமக்கு. இந்த இருக்க ஒரு மூணு அடி நாலு அடிக்குள்ள அது பாருங்க, 300 அடிக்கு மேல பறக்குது கழுகு, இங்க செத்து கிடக்கிற ஒரு எலி அதுக்கு தெரியும், அப்படி சரக்குன்னு இது தூக்குது ஒரு கோழி குஞ்சு. இந்த கோழி குஞ்சுக்கும் மருந்துக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ், 400 அடி 500 அடி உயரம். ஆனா அந்த கோழி குஞ்சு இருக்கிறது அதுக்கு தெரியுது இல்லையா? நான் அங்க முத்தியாவை என்ன வச்சிருக்கான்னு பாக்குறது கண்ணாடி மாட்டிக்க வேண்டியது. அப்போ அந்த கழுகுக்கு அந்த பருந்துக்கு எவ்வளவு பார்வை இருக்கு, எவ்வளவு தீட்சண்யமான ஒரு பார்வை இருக்கு. இது மாதிரி எத்தனையோ சொல்லுவேன், மிருகங்கள் பறவைகளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க. அந்த குரங்குக்கு என்ன தெரியுமா ஒரு இதுன்னு கேட்டீங்கன்னா, குரங்குக்கு நீங்க வந்து இந்த பெரிய விஐபிஸ் எல்லாம் வராங்க பாத்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்ப திடீர்னு எங்க மன்மோகன் சிங்குக்கு நீங்க ஒரு டைவர் ஒரு டிஃபன் கொடுக்குறீங்கன்னு வைங்க, மன்மோகன் சிங் சாப்பிட மாட்டேன். அவங்களுக்கு ஒரு பர்சனல் கார்டு இருப்பாங்க, அவங்க நீங்க கொடுக்குற டயட்ட சாப்பிட்டு பார்ப்பாங்க. முதல்ல சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கு சில சிம்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்ச பிறகு அது கிளியர் பண்ணிட்டு தான் அவர் கொடுப்பார். ஏன்னா அந்த பெரிய விஐபி போகும்போது நீங்க விஷத்தை கலந்துருக்கீங்க என்னன்னு தெரியாது, பண்ண முடியாது. அப்போ அவ்வளவு செக்யூரிட்டி நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஆனா ஒரு குரங்கு என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, குரங்கிட்ட நீங்க விஷம் கலந்த உணவை குரங்கு முன்னாடி வச்சீங்கன்னா அது தொட்டு பார்க்காம மோந்து பார்க்காம விஷம் இருக்காது கண்டுபிடிச்சிடும். குரங்குக்கு எபிலிட்டி, அது டேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. விஷம் கலந்து உடம்ப வச்சீங்கனாலே அந்த உணவை பார்த்த மாத்திரத்திலே அது விஷம் இருக்கா இல்லையான்னு சொல்லிடும். கேள்விப்பட்டீங்களா குரங்குக்கு? இப்ப என்னன்னு கேட்டா, என்னவோ மனிதன் தான் கிரேட் நம்மளே சொல்லிக்கிறோம், மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு வி ஆர் ஒன்லி கிரேட் அப்படின்னு நம்மளா டிக்ளேர் பண்ணிக்கிறோம். வேடிக்கையா சொல்றது, எருமமாலெல்லாம் சேர்ந்து ஒரு கான்பரன்ஸ் போட்டுச்சுன்னா என்ன தீர்மானம் போடும் அப்படின்னா, இந்த உலகத்தில் நாங்கள் தான் முக்கியமானவர்கள் தான் தீர்மானம் போடும். அப்ப என்னன்னு கேட்டா, அதான் சைவ சித்தாந்தம் எல்லாம் சித்து பொருள் தான், அதுக்கும் மனம் உண்டு. அந்த எல்லா சித்துக்களும் ஒன்று, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலர் சொன்னது அதை வச்சுதான் சொன்னார். ஒன்றே குலம் என்றால் எல்லா உயிர்களும் ஒரே குலம் தான் அப்படின்னு அர்த்தம். ஜாதியை பத்தி எங்க பேசல அவரு, ஞானிகளுக்கெல்லாம் ஜாதியை பற்றியே சொல்லக்கூடாது, அவங்க ஜாதிக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள்.